இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அளவுமலை ராமதேவர், அளவுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருவ சமாதி அடைந்த நேருடம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாக அமையவிருக்கின்றது. பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் நாங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களை 19 வகுப்புகளாக பார்த்து கொண்டு வந்து இன்றைக்கு 20வது வகுப்பு என்று ஒரு அன்பர் சொல்லியிருந்தார். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்வது போல பழைய வகுப்பின் ஒரு துரித மீள்பார்வையை செய்து புது வகுப்பிற்குள் செல்வோம். இந்த தத்துவங்கள் எல்லாம், 36 தத்துவங்களும் இதை இயக்குவதற்கு இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இதை செய்கின்றான் என்பதை பார்த்திருக்கின்றோம். அதிலிருந்து சுருக்கத்தை தொடங்குவோம். அவன் சொரூப நிலையில் இருப்பது எட்டாத நிலை, அது கடந்த நிலை என்று பார்த்திருந்தோம். தடத்த நிலை என்பது கலந்த நிலை, எட்டும் நிலை. எட்டும் நிலை என்றால் அந்த இடத்தில் வந்திருந்துதான் கடவுளாக இருந்த சொரூப நிலையில் இருந்தவன் இறைவன் என்ற பெயரெடுத்து தடத்த நிலையில் வந்து இந்த ஆன்மாக்களை ஊவிப்பதற்காக இந்த செயல்முறை திட்டத்தை நடத்துகின்றார். அதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போது ஒரு கேள்வி வரும் என்று பேராசிரியர் சொல்லியிருந்தார். அவர் அந்த உருவம் எடுத்து தடத்த நிலைக்கு வரும்போது, உருவம் என்றால் அருவம், அருவுருவம், உருவம் எல்லாம் சேர்ந்த உருவம், வரும்போது ஏதாவது குற்றங்கள் ஆன்மாக்களுக்கு நிகழ்வது போல் நிகழுமா உருவம் எடுத்தபடியால் என்றால், அதற்கும் பதில் கண்டோம், அது இல்லை. ஏனென்றால் அவர் எடுக்கும் திருமேனி அருள் திருமேனி, எங்களைப் போல் கருவில் இருந்து வந்த திருமேனி அல்ல. ஆகவே அதற்கும் பதில் கண்டோம். இப்போது இந்த சொரூப நிலையில் இருக்கும் போது இந்த இறைவனுடைய பெயர்களையும் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு ஒரு சிறிய அளவு ஞாபகம் வைத்திருங்கள் என்று சொன்னேன். பேராசிரியர்கள் அதை மிகவும் வலிமையாக சொல்வார்கள். அதாவது சொரூப நிலையில் இருக்கும் போது அவனுடைய பெயர் பரமசிவனும் பராசக்தியுமாகவும், தடத்த நிலைக்கு வந்த பின் அவனுடைய பெயர் ஆதிசிவன் ஆதிசக்தியாகவும், அதிலிருந்து கீழே தொழிற்பட துவங்கும் போது பதி ஆகவும், பாசத்தின் தலைவன், பதி பசு பாசம் என்று இருக்கின்றது முப்பொருள்கள், அந்த நிலையில் பதி என்ற பெயரையும் ஏற்கின்றான் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக கேள்வி படித்தோம், இறைவன் ஏன் இந்த உருவம் கொள்ள வேண்டும்? உருவம் இல்லாமல் தான் மனதில் நினைத்ததையோ அல்லது தன்னுடைய செயல்பாட்டில் நினைத்த வண்ணம் பார்த்த வண்ணம் இதை செய்ய முடியாதோ என்று ஒரு கேள்வி வந்தது. அதற்கு இந்த உருவம் முக்கியம் என்பதை பார்ப்போம். அதற்கு பேராசிரியர்கள் சைவ சித்தார்த்தத்திலிருந்து சில விளக்கங்களை தந்தார்கள். அவற்றை நினைவு கூறுவோம். அதாவது, இறைவன் இந்த ஆன்ம ஈடேற்றத்திற்காக வேத ஆகமங்களை அருள வேண்டி இருக்கின்றது. அதனால் அவனுக்கு உருவம் தேவைப்படுகின்றது. குருவாக வர வேண்டி இருக்கின்றது. அதற்கும் அவனுக்கு அந்த உருவம் தேவைப்படுகின்றது. போக வேத யோக நிலையில் மூன்று நிலைகளில் வந்து ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும். அதற்கும் உருவம் தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு உறுப்புகளை அவனுடைய உடல் உறுப்புகளை உருவம் எடுத்த பின் அவற்றை பாவித்து இந்த ஐந்தொழில்கள் பல விடயங்களை செய்கின்றான். அதற்கும் அந்த உருவ அமைப்பு தேவைப்படுகின்றது. அதற்கு மேலாக இந்த உலகத்தின் இயக்கத்தை தாண்டவம் மூலம் செய்கின்றான். அதற்கும் உருவம் தேவைப்படுகின்றது. அதைவிட மாதொரு பாகனாய் இருப்பான் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கும் உருவம் தேவைப்படுகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மிகவும் அருமையாக விளங்கப்படுத்தினார்கள். இனி இந்த உருவம் என்றால் என்னென்று பார்த்தோம். இந்த மூன்று நிலைகளையும் உருவம் என்றுதான் சொல்லுகின்றோம். இந்த மூன்று நிலைகளும் உருவத்திற்குள் வருகின்றது. அது அருவமாக இருக்கலாம், அரு உருவமாக இருக்கலாம், உருவமாக இருக்கலாம். கண்ணுக்கு புலப்படக்கூடியது, புலப்பட முடியாது என்றதை வைத்து அந்த வித்தியாசங்கள் உண்டு. அதுக்கு அடுத்ததாக அவன் அந்த உருவம் எடுக்க நினைத்தவுடன் அவனுடைய அருள் திருமேனி மூலம் அந்த உருவத்தை எடுக்கின்றான் என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சக்தி, அவன் இந்த சக்தியை வைத்துத்தான் இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவன் நேரடியாகவே ஒரு செயற்பாட்டையும் செய்வதில்லை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவம். ஆகவே இந்த சக்தியின் வடிவம் என்ன என்று பார்த்தால், அது இறைவனின் ஞான சக்தி தான் இந்த சக்தியின் வடிவம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை விளக்கம் தருகின்றார். அதைவிட சக்தியின் அருள் என்றால் என்னென்று பார்த்தால், அது கூட இறைவன் அருள்தான், சக்தியின் அருளாக தொழிற்படுகின்றது என்று விளக்கமாக தந்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இந்த நிலையிலிருந்து அவன் இப்ப உருவமும் எடுக்க நினைத்து விட்டான். எதுதான் நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இன்னும் அவன் செய்ய தொழிற்படவில்லை என்ற நிலையில்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழிற்பாடு வெகு சீக்கிரம் வரும். ஆகவே இந்த நிலையில் அடுத்ததாக என்ன தேவை என்று அவன் சிந்திக்கின்றான். இந்த ஆன்மாக்களை வினை ஆற்ற வைக்க வேண்டும். அந்த வினை ஆற்றுவதால் அந்த ஆன்மாக்கள் களைப்படையும். அந்த களைப்படைவதால் அந்த ஆன்மாக்களை ஒடுக்க வேண்டும். இந்த மூன்று நிலைகளையும் செய்ய வேண்டும். ஆகவே வினை ஆற்றுவதற்காக படைத்தல் தொழிலையும், ஆன்மாக்களை களைப்புறுவதற்காக காத்தல் தொழிலையும். ஏனென்றால் பொருட்களை காத்தால்தான் உலகம், தனு கரண பூணங்களை காத்தால்தான் ஆன்மாக்கள் செயல்பட்டு களைப்படைய தொடங்கும். அந்த களைப்படையின் நிலை வந்தவுடன் அந்த ஆன்மாக்களை ஒடுக்குகின்றான். அதற்கு அழித்தல் அல்லது ஒடுக்குதல் என்ற தொழிலையும் அவன் ஆற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றான். ஆகவே இந்த மூன்றும் அவனுடைய சிந்தனையில் வருகின்றது. இது வந்தவுடன் இந்த சக்தியை வைத்துத்தான் இதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே ஐந்து நிலைகளாக இந்த சக்தியை உருவகிக்கின்றான். பார்த்துவிட்டோம், இது மீளாய்வுதான், எல்லோரும் அதை பின்பற்றுவதற்காக. அந்த ஐந்து நிலைகளும் என்ன? பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இந்த ஐந்தும் சக்தியின் பேர் வடிவம் இறைவனால் கொடுக்கப்பட்டு அது உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஐந்து சக்திகளும் செயல்படுவதற்கு ஆதாரமாக ஒரு நிலைக்களம் தேவை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த நிலைக்களங்களாக ஐந்து கலைகளை கொண்டு வருகின்றான் இந்த சுத்தமாயையிலிருந்து. அந்த ஐந்து கலைகளையும் பார்த்து விட்டோம். அது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இது பெயர்கள் தான். இவற்றை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதும் போது இவை உங்களுக்கு மனனமாகிவிடும். ஆகவே இந்த ஐந்து சக்தி நிலைகளும் தொழிற்படுவதற்கு அதற்கு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரமாக இருப்பது கலைகள். அதுதான் இந்த சுத்த தத்துவத்தின் முதல் தொடக்கம். கலைகளை உருவாக்குகின்றான். அந்த கலைகளைத்தான் இப்போது பார்த்தோம். இந்த கலைகளில் நாங்கள் பார்த்த முதலாவது கலையாகிய நிவர்த்தி கலை என்னத்திற்காக செயல்படுகின்றதென்றால், ஆணவத்தின் பிடியிலிருந்து ஆன்மாவை விலத்துவதற்கு அந்த கலையை பாவிக்கின்றான். இரண்டாவதாக வரும் பிரதிஷ்டா கலையை ஆன்மாக்களுக்கு பொது அறிவை கொடுப்பதற்கு பாவிக்கின்றான் என்று பார்த்தோம். மூன்றாவதாக வித்யா கலை என்று மூன்றாவது கலையை ஆன்மாக்களுக்கு உண்மை அறிவை கொடுப்பதற்கும், நான்காவதாகிய சாந்தி கலையை ஆன்மாக்களை செயல்படுத்த வைப்பதற்கு, அதாவது விருப்பு வெறுப்புகளை குறித்து இதில் செயல்பட வைப்பதற்கும், விருப்பு வெறுப்புகளை இல்லாது செய்வதற்கும், செயல்பட வைப்பதற்கில்லை இல்லாது செய்வதற்கும், ஐந்தாவது கலையாகிய சாந்தி அதீத கலை சிவத்தை அனுபவிப்பதற்கும், விருப்பு வெறுப்பு அகன்றவின் சிவத்தை அனுபவிப்பதற்கு அதற்கு சூவிப்பதற்கு என்று பேராசிரியர் சொல்வார். அதற்கு இந்த ஐந்து கலைகளையும் அவன் தோற்றுவிக்கின்றான். இந்த ஐந்து கலைகளும் தோற்றுவித்த பின் என்ன நடக்கின்றது என்று பார்த்தோம். இந்த விடயத்தில் அவனுக்கு ரெண்டு உலகங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று பொருள் உலகம், மற்றது சொல்லுலகம். இந்த பொருள் உலகத்தில் தான் அவனுடைய மூன்று நிலைகளில் ரெண்டு நிலைகளான ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவமும் அடங்கி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஆகவே இந்த பொருள் உலகம் ஆன்ம தத்துவத்தையும் வித்யா தத்துவத்தையும் அடிப்படையாக வைத்து செயல்படுகின்றது. சொல்லுலகம் சுத்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுகின்றது. அதை இறைவன் செய்கின்றான் சொல் தத்துவத்தை என்பதை பார்த்தோம். சொல் என்றால் இயக்கம், சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த பொருள் உலகத்தை மூன்று பகுதிகளாக இருக்கென்று பார்த்தோம். பேரளவில் ஞாபகம் வைத்திருங்கள். அவையாவன புவனம், தத்துவம், கலைகள். இந்த கலைகள் ஐந்து புவனங்கள், தத்துவங்களாக இந்த பொருள் உலகம் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அதே போல் சொல்லிலகத்தை மூன்று பெயர்களில் சிருஷ்டிக்கின்றான். பேரளவில் ஞாபகம் இருந்தால் காணும், அதை நீங்கள் குழப்ப வேண்டாம். அந்த பெயர்கள் யாவன மந்திரம், பதம், வண்ணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பொருள் உலகத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால், இந்த மூன்றிலும் புவனங்கள் 224 இருக்கின்றன, தத்துவங்கள் 36, அதைத்தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம். கலைகள் 5 என்று பார்த்து விட்டோம். ஆகவே இவை பொருள் உலகம். அதே போல் சொல்லுலகத்தில் மந்திரங்களாக 11, பதங்களாக 51, வண்ணங்களாக 51 ஆக இந்த எண்ணு கணக்குகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு புள்ளி விவரமே தவிர இது நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க தேவையில்லை. ஆகவே இந்த பொருள் உலகமும் சொல்லுலகமும் எங்களுடைய இயக்கத்திற்கு தேவை. இவற்றை வைத்துத்தான் இறைவன் எங்களை இயக்கப் போகின்றான். அது மாத்திரம் ஞாபகம் இருந்தால் காணும். பொருள் உலகத்தில் மூன்று நிலைகளும் சொல்லுலகத்தில் மூன்று நிலைகளும் இருக்கென்பது தெரிந்திருந்தால் போதுமானது. இதற்கடுத்ததாக இந்த இறைவன் என்ன செய்ய யோசித்தான்? படைத்தல், காத்தல், அருளலை செய்ய யோசித்தான். அதுவும் ஆன்மாவை வினையிலிருந்து காப்பாற்றுவதற்கும், ஆன்மாவை செயற்படுத்த பண்ணி களைப்படைவதற்கும், அதன் பின் ஒடுக்குவதற்கும் என்று பார்த்தோம். இவற்றை நாங்கள் பார்த்து விட்டவுடன் இனி அடுத்தது என்ன பார்த்தோம்? இப்போது இறைவன் கலை, அதாவது சக்தியின் படைப்பினையும் என்ன மாதிரி செய்வதென்று நினைத்து விட்டான். அதுக்கடுத்ததாக தன்னுடைய நிலையை யோசிக்கின்றான். ஓகே, நான் இவற்றை எல்லாம் செய்து விட்டேன், என்னுடைய செயல்முறை திட்டத்திற்கு நான் எப்படி தொழிற்படப் போகின்றேன் என்றால், என்ன மாதிரி நான் இதை இயக்கப் போகின்றேன் என்பதை யோசித்த போது அந்த தடத்த நிலையில் அவன் வந்திருக்கின்றான் என்பது தெரிந்து விட்டது. அதை பார்த்து விட்டோம். அந்த நிலையில் அவன் மூன்று நிலைகளில் இதை செயல்படப் போகின்றான் என்பதையும் இன்று ஆரம்பத்தில் நூல்பார்வை பார்த்தோம். அந்த நிலைகள் தான் அருவம், அருவுருவம், உருவம். இந்த மூன்று நிலைகளுக்கும் மூன்று நிலைகள் ஆகிய பெயர்கள் உண்டு. இறைவனின் செயல்பாட்டு திட்டத்தில் அவனுடைய நிலைகளுக்கு அந்த நிலையை போன வகுப்பில் பார்த்திருந்தோம். ஒன்று லய நிலை, மற்றது போக நிலை, மற்றது அதிகார நிலை. லய நிலை என்பது அருவத்திருமேனியில் செயல்படும் போதும், போக நிலை என்பது அருவுருவத்திருமேனியில் செயல்படும் போதும், அதிகார நிலை என்பது உருவத்திருமேனியில் செயல்படும் போதும் அவனுடைய நிலைகளின் பெயர்கள் தான். இதை முடிந்தால் ஞாபகம் வைத்திருங்கள், இல்லை என்றாலும் எழுதும் போது ஞாபகத்தில் வரும், அதை எழுதி வைத்திருங்கள். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் இருந்து அவன் இந்த செயல் திட்டத்தை செய்ய தொடங்குகின்றான். இந்த லய நிலையை என்னத்திற்கு எப்போது பாவிக்கின்றான் என்றால், அருவத்திருமேனியை ஒடுங்கிய நிலையில் இருக்கும் போது பாவிக்கின்றான். அதாவது ஒடுக்க நிலையில் இருக்கும் போது தான் இந்த லயநிலை அருவநிலை இறைவன் பயன்படுத்தப் போகின்றான் இந்த இயக்கத்திற்கு. ஆனால் செயலுக்குள் புகும் நிலை, அதாவது இரண்டாவது நிலை, ஒடுங்கிய நிலையிலிருந்து செயலுக்குள் வரும் நிலையின் போது அவன் போக நிலையில் இருக்கின்றான். அதாவது இரண்டாவது நிலை, அதற்குத்தான் அவன் அருவுருவ திருமேனியை பாவிக்கின்றான். மூன்றாவது நிலை செயலாற்றும் நிலை, அந்த நிலைக்கு அதிகார நிலையை பாவிக்கின்றான் என்று பார்த்தோம். இந்த மூன்று நிலைகளும், இந்த பெயர்கள் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், ஆங்கிலத்தில் பேராசிரியர் நல்ல பெயர்களை தந்தார் இந்த மூன்று நிலைக்கும். லயநிலை, போக நிலை, அதிகார நிலை, இவற்றிற்கு ஆங்கில பெயர்கள் தந்தார் விளக்கம் இருக்கக்கூடிய பெயர்களாக. ஒன்று, இந்த இந்த செயல் திட்டத்தில் ஒரு இறைவன் என்ன மாதிரி பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்மெண்ட் என்று மூன்று பெயர்களை தந்தார். அதாவது சாரி, பிளானிங், ப்ரிப்பரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் என்று மூன்று பெயர்களை தந்தார். அதாவது இந்த மூன்று பெயர்களும் இந்த தமிழ் சொல்லுக்கு இலகுவான பெயர்கள், ஞாபகம் வைத்திருப்பதற்கென்று சொன்னார். அதாவது பிளானிங் என்று சொல்வது லயநிலை, ஒடுங்கிய நிலையில். ப்ரிப்பரேஷன் என்று சொல்வது செயலுக்குள் செல்ல ரெடியாக இருக்கும் புகும் நிலை. மூன்றாவதாக அதிகார நிலையை இம்ப்ளிமெண்டேஷன் என்று ஆங்கிலத்தில் ஞாபகம் வைத்திருக்கும்படி அந்த வகுப்பில் சொல்லித்தந்தார். ஆகவே நாங்கள் தமிழ் பெயர்களையே ஞாபகம் வைத்து இயக்குவோம். லயநிலை, போக நிலை, அதிகார நிலை. இதன் இந்த நிலையிலேயும் இறைவன் தான் அப்படித்தான் இயங்க வேண்டும் என்று நினைத்தவுடன், இனி இறைவனின் மூன்று சக்தி, அதாவது இறைவனின் இந்த நிலைப்பாட்டின் வடிவங்கள் என்ன என்பதை பார்த்தோம். நிலைகளை பார்த்து விட்டோம், மூன்று நிலைகள். மீண்டும் லயநிலை, போக நிலை, அதிகார நிலை. இந்த லயநிலை தான் அருவ திருமேனியில் செய்யப்படும் விஷயம். போக நிலை என்பது அருவுருவ திருமேனியில் செய்யப்படும் விஷயம். அதிகார நிலை என்பது உருவத் திருமேனியை செய்யும் விடயம். இந்த நிலையில் அவனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கு, அந்த வடிவங்களுக்குரிய காரணம் எங்கிருந்து வருகின்றது, அந்த அதை என்ன மாதிரி சக்தியாக இயக்கப் போகின்றான் என்று பார்த்தால், அவனுக்கு ஆன்மாக்கள் போல் மூன்று சக்திகள் இருக்கென்று பார்த்தோம். அதாவது இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. இந்த இச்சா சக்தியை இறைவன் ஆன்மாக்களை உய்விப்பதற்காக, ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக பாவிக்கின்றான் என்று பார்த்தோம். அதை விட்டால் அடுத்ததாக அவனுக்கு இருப்பது ஞானா சக்தி, கிரியா சக்தி. இந்த ஞானா சக்தியை தனக்கென்று எடுத்துக்கொண்டான், அதாவது அறிவு. அதாவது இந்த ஞானா சக்தியை அவன் தன்னுடைய செயல்பாட்டுக்கு எடுத்து அதற்கு அந்த தத்துவத்துக்குரிய பெயரை சிவம் என்று வைத்தான். அதற்குரிய அடுத்த சக்தியாக அவனிடம் இருந்தது கிரியா சக்தி. அந்த கிரியா சக்தியை அடுத்து தன்னுடைய சக்தியாக சக்தி தத்துவத்திற்காக அந்த கிரியா சக்தியை அவன் பயன்படுத்த திட்டமிடுகின்றான். ஆகவே இந்த சிவ தத்துவம் ஞானத்தையும், சக்தி தத்துவம் கிரியா ஆகிய செயலையும் குறிக்கின்றது. அதுதான் இறைவனுடைய மூன்று சக்தி நிலைகள். ஆகவே இந்த ரெண்டு நிலையையும், இச்சா சக்தியை அவனுடைய செயல் திட்டத்தின் என்ன மாதிரி அந்த செயல் திட்டம் நடக்கப் போகின்றது என்பதற்கு பாவித்தான் என்று பார்த்தோம். அதாவது ஆன்மாக்களை ஆணவப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு, ஞான சக்தியை சிவ தத்துவத்திற்கும், கிரியா சக்தியை சக்தி தத்துவத்திற்கும் பாவித்தான். இனி இந்த ரெண்டு சக்திகளும் இயக்க தொடங்கப் போகின்றது என்றவுடன், இனி இன்னும் மூன்று நிலைகள் அவனுக்கு தேவைப்பட்டது. அதற்காக ஐந்து சிவ தத்துவங்கள் மொத்தமாக இருக்கின்றன. இப்ப ரெண்டு தத்துவத்தை பற்றித்தான் பேசியிருக்கிறோம், சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும். ஆகவே மிச்சம் மூன்றாக இருக்கும் தத்துவங்களில் முதலாவதாக இருக்கும் சதாசிவ தத்துவத்திற்கு என்ன மாதிரி செயல் நிலையை சக்தி மூலம் ஊட்ட யோசித்தான் என்றால், ஞானா சக்தியையும் கிரியா சக்தியையும் சம அளவில் தொழிற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே அந்த ரெண்டு சக்திகளையும் சம அளவில் தொழிற்படுத்துவம் இயக்கத்துக்குத்தான் சதாசிவ மூர்த்தி அங்கு உருவம் கொள்கின்றார். அதற்கடுத்ததாக யோசித்தான், ஞானா சக்தியை குறைத்து கிரியா சக்தியை கூட்டி அப்படியும் ஒரு இயக்கம் தேவை தன்னுடைய இயக்கத்திற்கென்று நினைத்து அதற்கு மகேஸ்வர மூர்த்தியை பிரசிஷ்டை செய்தான். ஆகவே அந்த மகேஸ்வர மூர்த்தியின் இயக்கம் ஞானா சக்தி குறைந்ததும் கிரியா சக்தி கூடியதுமான ஒரு நிலை. அதுக்கு அடுத்ததாக கிரியாசக்தியை குறைத்து ஞானாசக்தியை கூட்டி அந்த இயக்கத்தை சுத்த வித்தை என்று ஐந்தாவது தத்துவமாக இயக்க இறைவன் தீர்மானித்து விட்டான். இந்த சுத்த வித்தைக்குள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்கள் புரிவதற்கு அவன் அந்த சுத்த வித்தையை பாவிக்க திட்டமிட்டிருக்கின்றான். ஆகவே நாங்கள் இப்போது பார்த்த விடயத்தில் உங்களுக்கு இப்போது என்ன தெரிகின்றது என்றால், இந்த ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றது, கலைகளை பற்றி பார்த்துவிட்டோம். இந்த ஐந்து தத்துவத்தில் சிவ தத்துவம் தொடக்கத்திலும் சக்தி தத்துவம் இரண்டாவதாகவும் இருக்கின்றது. இந்த இரண்டு தத்துவங்களும் இயங்கும் நிலைதான் அருவ நிலை, லய நிலை என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக இருக்கும் தத்துவம் சதாசிவ தத்துவம், அதைத்தான் போக நிலை என்றும் அல்லது அருவுருவ திருமேனியில் இயக்கும் நிலை என்றும் பார்க்கின்றோம். இதெல்லாம் மீளாய்வுதான். ஏனென்றால் இவற்றையெல்லாம் விரிவாக முதல் வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். கடைசியாக இருக்கும் அதிகார நிலை, அதாவது உருவத்திருமேனியில் இயங்கும் நிலையில் அவன் மகேஸ்வரனையும் சதாசிவ தத்துவத்தையும் அந்த நிலையில் வைத்து இயக்க திட்டமிட்டிருக்கின்றான். ஆகவே இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டு போகும் போது அடுத்ததாக இந்த பொருளுலகம், சொல்லுலகம் என்பவற்றையும் பார்த்துவிட்டோம். அந்த மூன்று வகையினரையும் அதுக்கடுத்ததாக என்ன யோசிக்கின்றான் என்றால், இந்த பொருளுலகம் எண்ணத்தினால் ஆனது என்று பார்க்கின்றான். அது தத்துவங்களாலும் ஓணங்களாலும் ஆனது கலைகளுடன் சேர்ந்து. அதே மாதிரி சொல்லுலகம் என்பது நாங்கள் பார்த்துவிட்டோம், மூன்று விடயங்களால் ஆனது. அந்த மூன்று விடயங்களும் ஒன்று மந்திரம், பதம், வண்ணம் என்று மூன்று நிலைகளை உடையது என்றும் பார்த்துவிட்டோம். இதுக்கு அடுத்ததாக இறைவன் என்ன செய்கின்றான் என்றால், இவற்றை சுத்த மாயா காரியங்களில் இருந்துதானே இறைவன் இதை இயக்குகின்றான். சுத்த மாயையில் இருந்துதான் இந்த சுத்த தத்துவங்கள் இயங்குகின்றது என்பதையும், அவன் அந்த நிலையில் இருந்துதான் இயக்குகின்றான் என்பதையும் நாங்கள் பார்த்து விட்டோம். இனி அடுத்ததாக இந்த நிலைகளை நாங்கள் எங்கு வைத்து புதிதாக என்று பார்க்க போகின்றோம் என்றால், அவன் இந்த நிலைக்கு வந்தவுடன் இந்த கலைகள் ஐந்திலிருந்து தானே இந்த இயக்கம் துவங்குகின்றது, சுத்த தத்துவம். இந்த கலைகளுக்கும் தத்துவங்களுக்கும் புவனங்களுக்கும் என்ன மாதிரி இந்த இவையெல்லாம் சேர்ந்து தொழிற்பட போகின்றது என்பதற்குரிய சில புள்ளி விவரங்களை பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார். அவற்றை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இந்த ஐந்து கலைகளில் இறைவன் செயல்படுகின்றான் சக்தி மூலம் என்று பார்த்தோம். ஒன்று நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. ஆகவே இந்த ஐந்து நிலைகளிலும் இந்த கலைகளுக்கு தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்களும் இந்த ஐந்து கலைகளுக்குள் அடக்கம். 224 புவனங்களும் இந்த ஐந்து கலைகளுக்குள் அடக்கம். இதுதான் எங்களுக்கு, ஆன்மாவாகிய எங்களுக்கு, உலகியலில் வாழ்வதற்கும் சாதனை செய்வதற்கும் மிகவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். புள்ளி விவரங்கள் அல்ல, என்ன மாதிரி இந்த செயல்பாடு நடைபெறுகின்றது, என்ன மாதிரி நாங்கள் இந்த உடலில் இருந்து கொண்டு எதை பிழையாக செய்கின்றோம், எப்படி இந்த உடலில் இருந்து கொண்டு சரியானவற்றை செய்யலாம், எப்படி இந்த உடலில் இருந்து கொண்டு நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம், உலகியல் வாழ்க்கையை நன்றாக வாழ்கலாம் என்ற இடத்திற்கு இன்று சிறிது கூட்டிச் செல்கின்றேன். ஆகவே இந்த ஐந்து கலைகளிலும் இருக்கும் போது இந்த ஐந்து கலைகளுக்கும் தத்துவங்கள் பிரிக்கப்படுகின்றன. 36 தத்துவங்களும் இந்த ஐந்து கலைகளுக்குள் அடக்கம். அதாவது முதலாவது கலையான நிவர்த்தி கலைக்கு நில தத்துவம், பஞ்சபூதங்களில் நிலம் என்பது தத்துவம். அந்த தத்துவம் மாத்திரம் இந்த நிவர்த்தி கலையில் இருக்கின்றது. அடுத்த கலையாகிய பிரதிஷ்டா கலையில் ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள் இருக்கின்றது பார்த்தோம், எல்லோரும் பார்த்து விட்டோம். அதை மீண்டும் நினைவு கூறுவதென்றால், ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அதை விட பஞ்சபூதங்கள் 5, அதை விட அந்த கரணங்கள் 4. 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்தில் பார்த்தோம். அதில் ஒரு தத்துவமாகிய நிலம் என்பது முதலாவது கலையில் அடங்கிவிட்டது. அந்த கலைதான் நிவர்த்தி கலை. அதை அதுக்கு அடுத்ததாக வரும் பிரதிஷ்டா கலையில் மிச்சமாக இருக்கும் 23 தத்துவங்களும் இருக்கின்றது. இது ஞாபகத்தில் இருந்தால் சரி. ஏனென்றால் இந்த தொழிற்பாடுகள் தான் எப்படி உடலில் நடக்கும் என்பதை நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம். ஆகவே முதலாவது கலையில் சக்தியின் இயக்கத்தில் ஒரு தத்துவமாகிய நில தத்துவமும், இரண்டாவது கலையில் மிச்சமாக இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் 33 தத்துவங்களும் உங்களுடைய அட்டவணையில் இருக்கின்றது. அந்த 23 தத்துவங்களும் அந்த கலையில் இயங்குகின்றது, பிரதிஷ்டா கலையில். அதைத் தொடர்ந்து மூன்றாவது கலைக்கு செல்வீர்களாக இருந்தால் வித்யா கலை. அதற்கு அந்த பெயரே உங்களுக்கு உதவி செய்யும். ஆன்ம தத்துவத்துக்கு அடுத்ததாக நாங்கள் வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்களை படித்தோம். அந்த 7 தத்துவங்களும் தான் வித்யா கலையில் செயல்படுகின்றன. ஆகவே அந்த 7 கலைகளும் உங்களுடைய அட்டவணையில் இருக்கின்றது. அந்த 7 கலைகளும் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. அதற்கடுத்ததாக சாந்தி கலை, 4வது கலை. அந்த கலையில் இப்போது சிவ தத்துவத்தில் தான் மீதியாயிருக்கும் 5 தத்துவங்களும் இருக்கின்றது. அந்த 5 தத்துவத்தில் உங்களுக்கு இருக்கும் கடைசியாக இருக்கும் 3 தத்துவங்களாகிய சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவ தத்துவம், அந்த 3 தத்துவங்களும் 4வது கலையில் அடங்கி இருக்கின்றது. 5வது கலையாகிய அதீத கலை, அதாவது சிவத்தை அனுபவிக்கும் கலை என்று படித்திருக்கின்றோம். அந்த கலையில் உங்களுடைய கடைசி நிலை சுத்த தத்துவத்தில் முதல் 2 மேன்மையான நிலையாகிய சிவன் தத்துவமும் சக்தி தத்துவமும் அந்த கலையில் அடங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த 36 கலைகளும் 36 தத்துவங்களும் இந்த 5 கலைகளுக்குள் அடக்கம். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை மீளாய்வு செய்யும் போது அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது இந்த கலைகளுக்குள் தான் இந்த தத்துவங்களும் புவனங்களும் அடக்கம். புவனம் என்று சொல்வது ஒவ்வொரு உயிர்களும் வசிக்கும் உலகங்கள். அந்த உலகங்களும் இதற்குள் அடக்கம். ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த தத்துவங்கள் எந்த நிலையில் பிரிக்கப்பட்டு எந்தெந்த கலைகளில் இருக்கென்பதை இப்போது அறிந்து விட்டீர்கள். அதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க தேவையில்லை, எழுதி அதை பார்த்து கொள்ளுங்கள். இனி என்ன மாதிரி இந்த புவனங்கள் இவற்றுக்குள் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இது புள்ளி விவரங்கள் தான் பேராசிரியர் தந்திருந்தார். நீங்கள் இந்த புள்ளி விவரங்களை பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த கன்செப்ட் விளங்கணும். அதாவது கலைகளுக்குள் தான் இந்த பொருள் உலகத்தில் புவனங்களும் இருக்கின்றன, தத்துவங்களும் இருக்கின்றன. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியணும். ஆகவே இந்த கலைகளுக்குள் எத்தனை புவனங்கள் இருக்கு என்று பார்த்தோம். முழுமையாக 224 புவனங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு புள்ளி விவரம் தான் மனதில் உடனே எடுக்க தேவையில்லை. அந்த புள்ளி விவரங்களை ஒரு என்னுடைய வாயினால் சொல்லிவிடுகின்றேன். முதலாவது கலையில் இருக்கும் புவனங்கள் 108. 224 108 புவனங்கள் இருக்கென்று பேராசிரியர் தந்திருக்கின்றார். இரண்டாவது கலையாகிய பிரதிஷ்டா கலையில் இருப்பது 56 புவனங்கள். மூன்றாவது கலையாகிய வித்யா கலையில் இருப்பது 27 புவனங்கள். நான்காவது கலையாகிய சாந்தி கலையில் இருப்பது 18 புவனங்கள். 5வது கலையாகிய சாந்தி அதீத கலையில் இருப்பது 15 புவனங்கள். இவற்றை கூட்டினால் 224 புவனங்கள் உங்களுடைய புள்ளி விவரத்திற்கு மாத்திரம். ஆனால் இங்கு புள்ளி விவரம் முக்கியமில்லை. ஒவ்வொரு கலையிலும் புவனங்கள் இருக்கின்றது என்பதுதான் இங்கு முக்கியமான செய்தி. இந்த கலைகளில் இந்த தத்துவத்தில் சிவ தத்துவங்கள் இருக்கின்றன. 5 தத்துவங்களும் இந்த 36 தத்துவங்களும் இந்த கலைகளில் இருக்கின்றன. அதே போல் இந்த 224 புவனங்களும் இந்த கலையில் இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம். இந்த புவனங்கள் அப்படி இருப்பதால் தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தோம். இந்த ஆன்மாக்கள் எங்கு சீவிக்கின்றன, நாங்கள் எங்கு சீவிக்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியுது. இந்த உலகத்தில் சீவிக்கின்றோம். அதாவது முதலாவது கலையாகிய நிவர்த்தி கலையில் நாங்கள் சீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது 108 புவனங்களை கொண்ட கலை. அந்த 108 புவனங்களில் ஏதோ ஒரு புவனத்தில், இந்த புவனத்தில் இருக்கும் உலகம் என்று சொல்லப்படும் இந்த புவனத்தில் நாங்கள் இப்போது ஆன்மாக்களாக சீவிக்கின்றோம். ஆகவே இந்த புவனத்திற்கு அதிபதி, அதாவது கடவுள் யார் என்று இறைவனால் நியமிக்கப்பட்டவர் என்றால் பிரம்மன். பிரம்மன் தான் இந்த நில தத்துவமாகிய முதலாவது கலையில் இருக்கும் நில தத்துவத்திற்கும் இந்த புவனங்களுக்கும் அதிபதி. அதான் அந்த 108 புவனம். இரண்டாவது நிலையாகிய பிரதிஷ்டா கலைக்கு உரிய அதிதெய்வம் விஷ்ணு. ஆகவே அந்த விஷ்ணு இருக்கும் உலகத்தில் எங்களுக்கு இருக்கும் புவனங்கள் 56 என்று எண்ணுக்கணக்கில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த விஷ்ணு உலகத்தை தான் வைகுண்டம் என்று சொல்கின்றார்கள் என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அந்த பிரம்ம உலகத்தை சத்திய உலகம் என்றும் சைவ சித்தாந்த பெயர்படி இந்த விஷ்ணு இருக்கும் அவருடைய உலகத்தை வைகுண்டம் என்றும் சொல்கின்றார்கள். இதே போல் கீழே வந்தீர்கள் என்றால் உருத்திரன் இருக்கும் உலகத்தை உருத்திர உலகம் என்று சொல்கின்றார்கள். அது உருத்திர உலோகமாக இருக்கின்றது, அதில் 27 புவனங்கள் இருக்கின்றது என்று. ஆகவே இந்த புவனங்களை எடுத்து பார்த்தால் அதில் எங்களுக்கு சில கேள்விகள், நாங்கள் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் இருக்கும் போது வந்திருக்கும் விஷ்ணுதான் முதல் முதல் கடவுள், பிரம்மன் தான் முழு முதல் கடவுள் என்றெல்லாம் ஒரு விடயங்களை நாங்கள் கேட்டிருப்போம், அதில் நாங்கள் குழப்பமும் அடைந்திருப்போம். இது யார் முழு முதல் கடவுள் என்று அதற்கு பதிலாக திருவண்ணாமலையில் இறைவன் சோதி வடிவில் இருக்கும் போது பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி முடியாதபடியால் இறைவன் அந்த நிலையை உணர்த்தினார் என்றும் பார்த்திருக்கின்றோம். அதன்படி சிவன் தான் முழு முதல் கடவுள் என்றும் உணர்ந்திருக்கின்றோம். அதை விட இப்போது சைவ சித்தாந்த விளக்கத்தில் அது மிகவும் அருமையாக இங்கு கொடுக்கப்படுகின்றது. அதாவது எல்லோரும் தங்களுடைய தொழிலை செய்வதற்காக அவர்களுக்கென்று உலகம், அவர்களுக்கென்று அவர்களுடைய உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தில் அந்த ஆன்மாக்கள், அந்த நிலையை பின்பற்றுபவர்கள், விஷ்ணு உலகத்தை விஷ்ணுவை பின்பற்றுபவர்கள் அந்த வைகுண்டத்தை முக்தி நிலையில் எடுப்பதுதான் அவர்களுக்குடைய உரியது. அதே போல் பிரம்மனை சிருஷ்டித்துக் கொண்டு போவ பிரம்மனை ஃபாலோ பண்ணி கொண்டு அதாவது தொடர்ந்து கொண்டு போபவர்கள் அவர்களுடைய முக்தி நிலையில் அவர்கள் போவதுதான் சத்திய உலகம், அதில் முக்தி நிலையை அடைகின்றார்கள். ஆனால் இவை ரெண்டும் முதல் 24 தத்துவத்துக்குள் இருக்கின்றது என்பதை இப்போது பார்த்திருக்கின்றீர்கள். அதான் உங்களுக்கு விளங்க வேண்டும். அதாவது பிரம்ம உலகம் நில தத்துவம் மாத்திரம் உடைய உலகம், விஷ்ணு உலகம் மிச்சமாக இருக்கும் 23 தத்துவங்களும் இருக்கும் உலகம். ஆனால் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி இந்த 24 தத்துவமும் மாத்திரம் அல்ல, முழுமையாக 36 தத்துவங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த 24 தத்துவத்திற்கு மேல் இன்னும் 12 தத்துவங்கள் இருக்கின்றது. அந்த 12 தத்துவங்கள் இருப்பதால் தான் அந்த 12 தத்துவங்களுக்கும் தடத்த நிலையில் அதிபதியாய் இருப்பவன் ஆதிசிவன். ஆகவே அவனுடைய நிலைதான் மேலான நிலை என்பது இன்னும் ஒரு சான்று யார் முழு முதல் கடவுள் என்பதற்கு என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையாக அதை விளங்கப்படுத்துகின்றார் சைவ சித்தாந்த நூலிலிருந்து. ஆகவே அதைவிட மாத்திரமல்ல, இந்த ஒடுக்குதல் தொழிலை செய்பவன் உருத்திரன், அது சிவனுடைய ஒரு அம்சம். ஆகவே இந்த ஒடுக்குதல் தொழிலை செய்பவன் தான் இந்த முற்றளிப்பு காலத்தில் இறுதியாக இருக்க போக போறவன் என்பதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது சைவ சித்தாந்த கருத்துப்படி. ஏனென்றால் படைத்தவன் காத்தவன் எல்லாம் முற்றளிப்பில் அளிக்கப்படுகின்றான். அதாவது கலைகள், ஓணங்கள், உலகம், தத்துவங்கள் எல்லாம் அழிகின்றன. முற்றளிப்பு காலம் என்று சொன்னால் எல்லாம் அழியும் காலம். ஆகவே அந்த அழிவு காலத்திற்கு வந்தவுடன் மீதியாக இருப்பது உருத்திரன் இறுதியாக நின்று அதை அழிப்பதால் பிரம்ம உலகம், விஷ்ணு உலகம் எல்லாம் அழிந்து உருத்திரன் அதை அழித்தவுடன் மீதியாக இருப்பது ஆதிசிவன். அவன்தான் மீண்டும் இந்த புனருத்தானம் செய்வதற்காக இந்த தொழிலை, இந்த செயல்முறை திட்டத்தை மீண்டும் கொண்டு வருகின்றான். அந்த செயல்முறை திட்டத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர, ஆதியில் எப்படி இந்த படைப்பு தொழில்கள் அழிப்பு மறைத்தல் எல்லாம் இருந்தது என்பதை பார்க்கவில்லை என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை மிகவும் அவதானமாக எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்கின்றார். இந்த நாங்கள் படிக்கும் 36 தத்துவங்களும் அந்த இயக்கங்கள் எல்லாம் முற்றளிப்பின் பின் எப்படி தொடங்கி இருக்கும் என்பதை வைத்தே சொல்லப்படுகின்றதே தவிர, ஆதியில் அனாதியில் அப்படித்தான் தொடங்கியது என்பது இல்லை என்பதை அவர் மிகவும் கவனமாக மாணாக்கர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தார். ஆகவே புனருத்தானம் செய்வதற்குரிய நிலைகளைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிலையிலிருந்து. ஆகவே அந்த புனருத்தானம் செய்யும் போது உலகில் மிஞ்சி இருப்பது ஆதிசிவன், அதற்கு மேலாக பரமசிவன். அது எட்டாத நிலையில் அவன்தான் மூன்றும். இதை நாங்கள் இப்போது படிக்கும் முறைப்படி சிருஷ்டிக்க தொடங்குகின்றான். அந்த முறையைத்தான் நாங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதை பேராசிரியர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதற்கு மேலாக இந்த நிலை ஏன் வருகின்றதென்றால், படைத்தது காத்தது எல்லாம் அழிய ஒடுங்க வேண்டும், அழிய வேண்டும். அதன் பின் புனருத்தானம் செய்யப்படுகின்றது. மீண்டும் இது அழிகின்றது, மீண்டும் இது புனருத்தானம் செய்யப்படுகின்றது என்பதுதான் சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே இந்த நிலையை நாங்கள் பார்க்கும் போது, எங்களுக்கு சாதகர்களாகிய நாங்கள் கிரியா சாதகர்களாக இருக்கலாம், சிவனடியார்களாக இருக்கலாம், இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை தொடர்புபவர்களாக இருக்கலாம், இது எங்களுக்கு என்ன இறுதி நிலை கிடைக்கின்றது என்றால், இந்த அழித்தல் என்று சொல்வது அல்லது முற்றழிப்பு என்று சொல்வது ஒடுங்குதல் ஆகும். இந்த ஒடுங்குதல் நிலைக்கு நாங்கள் சென்றவுடன், இதையெல்லாம் நாங்கள் இப்போது படித்த தத்துவத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நாங்கள் இப்போது படித்து விட்டோம், இந்த பொருள் உலகம் எல்லாம் கிளைகள் தத்துவங்கள் ஊனங்களாக இருந்து இவையெல்லாம் அழிக்க முற்றழிப்பாகின்றது, அதாவது ஒடுக்கப்படுகின்றது என்று. இந்த நிலையை அவன் படைக்கும் போது ஒரு கிரம வரிசையில் படைத்து கொண்டு வந்து, இதை ஒடுக்கும் போது அது தலைகீழ் வரிசையில் அது ஒடுங்கிக் கொண்டு போகும். அது எல்லோருக்கும் ஓரளவு புரியும். எதை முதல் படைத்தானோ, எதை கடைசியா படைத்தானோ, அந்த கடைசியா படைத்தது முதல் ஒடுங்கும், அதற்கு பிறகு பின் வரிசையில் இருந்து முன் வரிசையை நோக்கி செல்லும் என்பதை ஞாபகம் வைத்திருங்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் போது கடைசியாக மிஞ்சி இருப்பது எங்கு, இது கடைசியாக போய் ஒடுங்குகின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார் என்றார். சைவ சித்தாந்தத்தில் இருந்து தத்துவங்களில் இது முடிவடைகின்றது. இதுதான் நாங்கள் இன்று எங்களுடைய வகுப்பில் நாங்கள் முக்கியமாக எங்களுடைய சித்தத்தில் பதிக்க வேண்டிய விடயம் பேராசிரியரின் கூற்றுப்படி. ஆகவே இந்த முற்றழிப்பு காலத்தில் நாங்கள் ஒவ்வொன்றாக அழிந்து ஒடுக்கி கடைசியாக தத்துவத்தில் தான் போய் முடிகின்றது எல்லாம். ஆகவே இந்த தத்துவத்தில் இவற்றையெல்லாம் போய் முடிகின்றபடியால் அதற்குரிய இன்னொரு பதில் என்ன? நாங்கள் இங்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் எனது என்ற நிலையில் இருந்து அதை அனுபவித்துக் கொண்டும் அந்த பிடியில் சிக்கிக் கொண்டும் வாழ்கின்றோம். ஆனால் இந்த உண்மை விளக்கம், இந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து எல்லாம் ஒடுங்கும் காலத்தில், அதாவது எல்லாம் இல்லாமல் போகும் காலத்தில் என்ன மிஞ்சி இருக்கும் என்று பார்த்தால், இறுதியில் இந்த தத்துவங்களில்தான் எல்லாம் போய் ஒடுங்குகின்றது. ஆகவே நாங்கள் அனுபவிக்கும் பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எங்கு போகின்றது என்று பார்த்தால், அது வந்த இடத்திற்கே போகின்றது என்று நிலையை நாங்கள் எங்களுடைய உணர்வு நிலையிலும் எங்களுடைய பயிற்சி நிலையிலும் நாங்கள் அதை எங்களுடைய சித்தத்துக்குள் புகுத்தி விடுவோமாக இருந்தால், நாங்கள் இந்த ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே போகலாம். அதற்காகத்தான் எங்களுடைய பயிற்சியில் சத்குரு கிரியா பாபாஜியின் யோகா பயிற்சியை எடுத்து பார்த்தால், எங்களுடைய சாதகர்களை செய்வதால் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், பற்றற்று போக வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதுதான் இது. அதாவது நாங்கள் ஒடுங்கும் நிலையில் எல்லாம் தத்துவங்களிலேயே போய் ஒடுங்குவதால், நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் மாயை, எல்லாம் பொய். இந்த பொருள்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நாங்கள் வினைப்பயன்களை செய்து அடைவதற்கு தந்ததே தவிர, உரிமை கொண்டாடி அதை அதிலேயே தங்கியிருந்து பிறப்புகளை எடுத்து 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 அல்லற்பட்டு அதிலேயே சுழண்டு கொண்டு இருக்காமல், அந்த உண்மையை அறிய வேண்டும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக அதை தொகுக்கின்றார் இந்த இடத்தில். ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பை இந்த ஒரு நல்லொரு கருத்துடன் முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றேன். அதாவது படைக்கப்பட்டதெல்லாம் இறுதியில் தத்துவங்களில் தான் ஒடுங்குகின்றது என்ற நிலையும், அந்த தத்துவங்களில் ஒடுங்குவதால் இந்த பொருட்கள் எல்லாம், பொருட்களின் உண்மை நிலையெல்லாம் இறுதி நிலை படைக்கப்பட்ட நிலையே தவிர எங்களுடைய ஆன்மாவின் சொந்த விடயங்கள் அல்ல என்பதை
இது உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமாக இந்த சைவ சித்தாந்த தத்துவங்கள் தருகின்றது. இங்கு தத்துவங்கள் என்று நாங்கள் சொல்வதெல்லாம் எங்களுடைய உடலில் நாங்கள் இந்த வினைகளை ஆற்றுவதற்கு பொருத்தப்பட்டிருக்கும் கருவிகள். ஆகவே நாங்கள் இந்த தத்துவங்களை வைத்து இந்த தத்துவங்கள் என்றால் என்ன என்றதை ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் இந்த சைவ சித்தாந்தம் உங்களுக்கு இந்த வகுப்பில் பாபாஜியின் அருளினால் என்னை ஒரு கருவியாக வைத்து அது கிடைக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த தத்துவத்தை மீளாய்வு செய்யுங்கள், அதை படியுங்கள். அதன் இறுதி நிலை அங்குதான் கொண்டு செல்கின்றது என்று இன்றையான் வகுப்பின் இறுதியில் அதை துவக்குகின்றேன். இன்னும் சில வகுப்புகள் செல்ல இருக்கின்றது. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் சிவ தத்துவம் என்ன மாதிரி இறைவன் இயக்க இருக்கின்றார் என்பதை பார்த்திருக்கின்றோமே தவிர அதன் இயக்கத்தை பார்க்க போகின்றோம் வரும் வகுப்புகளில். ஆகவே எல்லோரும் இதை மீளாய்வு செய்யுங்கள். இன்றும் உங்களை மீளாய்வு செய்து பழைய வகுப்பை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து இதில் இன்னும் ஒரு 2-3 வகுப்பு பயணிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஓரளவு இந்த விடயத்தை பிடித்துக் கொள்வீர்கள். இந்த விடயத்தின் இறுதியில் உங்களுக்கு அது உங்களுடைய சாதனைக்கும் உலக வாழ்க்கைக்கும் இந்த பிடியிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமான விளக்கமாக இருக்கும் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக இறைவனையா இணைப்பிருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
சென்ற வகுப்பில் நடைபெற்ற முதல் வகுப்பில் ஏற்கனவே நான் சில குறிப்புகளை எடுத்துள்ளேன். அந்த குறிப்புகளை கொண்டு இன்றைய சற்சங்களை செய்யும் போது மீண்டும் சில குறிப்புகளை எழுதக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த குறிப்புகளுடன் மீண்டும் காணொலியை கேட்டு இருக்கும் போது மிக சிறந்த விளக்கம் கிடைக்கும் என நினைக்கிறேன். அத்துடன் கலைகளுக்குள்தான் தத்துவங்களும் கோணங்களும் அடங்குகின்றன என்பதை வைத்து அதன் உண்டாக எல்லா விவரங்களையும் காணொலியில் திரும்ப கேட்கும் போது மேலும் தெளிவு கிடைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை. நன்றி. ஓம் பிரியா பவானி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. உங்களுடைய நம்பிக்கை பாபாஜியின் அருளுடன் எல்லோருக்கும் அதே நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் உண்மை. எல்லோரும் இதை மீளாய்வு செய்யுங்கள். இந்த தத்துவங்களை படித்து அதில் இறுதியாக கிடைக்கப் போகும் சுருக்கத்தை நாங்கள் இறுதி வகுப்புகளில் பார்ப்போம். அப்போது உங்களுக்கு இந்த தத்துவங்கள் இந்த கருவிகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் தரப்பட்டது. அதை வைத்து நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழலாம், எப்படி எங்களுடைய சாதனையை மேம்படுத்தலாம், அதற்குரிய விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தின் இறுதிக்கு வருவோம் என்று சொல்லி பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல அருமையான 36 தத்துவங்கள்ல இருந்து கருவிகள் முதல் கொண்டு சிறப்பாக அதை தொகுத்து பேராசிரியருடைய கருணையால பாபாஜியினுடைய அருளால அது நமக்கு மலை போல பொழிஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்னா எனக்கு சைவ சித்தாந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கக்குள்ள கூட இவ்வளவு தெளிவா எனக்கு தெரியாத விஷயங்களை இந்த சத்சங்கம் மூலமா இன்னும் அருமையா அதை கேட்க இனிமையா இருக்கிறதுனால அந்த பேராசிரியருக்கும் நன்றி சொல்றேன், பாபாஜிக்கும் நன்றி சொல்றேன். இந்த தத்துவங்களை பத்தி இவ்வளவு விரிவா நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. இந்த தத்துவங்கள் நான் விரிவா கேட்கக்குள்ள இவ்வளவு தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமா என்ற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உயிர் மேல உள்ள பயம் நமக்கு போகும், மரண பயம் போகும். இல்லைன்னா மரண பயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, வாழக்கூடிய வாழ்நாள்ல துன்பங்கள் எல்லாருக்கும் நேர்றது சகஜம். அந்த துன்பங்கள் நம்மளை ரொம்ப வாட்டி படைக்கும். அப்ப அந்த வாட்டி படைக்கக்குள்ள எதனால நமக்கு நடக்குது, ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஆறுதல் படுறோம், அப்ப வாழும் காலத்துல சிறப்பா வாழும். பிறக்கக்குள்ள நம்ம ரொம்ப பிறக்கிற குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம சைவ சித்தாந்தத்துல ஒரு பிறப்பு எடுக்கிறது வினை பயனாலதான் பிறப்பு எடுக்கிறோம்னு சொல்றோம். அப்ப அந்த பிறப்பு எடுத்தது ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு, ஆனா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது வருத்தமா சைவ சித்தாந்தம் படிச்ச பிறகு வருத்தமா தெரியாது, பிறந்துட்டுமா லைக் சந்தோஷம். அதை வினையை கழிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்பை சைவ சித்தாந்தம் கொடுக்குது. சரி, வினையை கழிக்கிறோம், சரி அப்ப வாழ்ந்த ஆகணும், வாழக்கூடிய வாழ்க்கையில இனிமையா நீ வாழலாம், இறைவனை வணங்கிட்டு இனிமையா வாழலாம்ன்றத சைவ சித்தாந்தம் நமக்கு வழிகாட்டுது. ரெண்டு, மூணாவது, மரணம் வந்தோடன பயம் வரும். மரணம் வந்தாலும் பயப்படாதன்னு சொல்லு. நீ மரணிக்கல, நீ வந்து இழைப்பாறதான் போற, மறுபடி வரப்போற, செய்த வினைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் வந்து வினையை கழிக்கிறதுக்காக வரப்போற, அதனால நீ மரணத்துக்கும் பயப்படாது என்ற ஒரு வார்த்தைய நமக்கு கிளியரா சொல்லிடு. அப்ப நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில வாழக்கூடிய காலத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு இல்லாதத்தான் இந்த மூணு விஷயத்துக்கும் தெரியாமையே மனிதன் உயர்ந்துகிட்டே இருக்கிறான். இது தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வேற ஆனந்தம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நம்முடைய குருநாதர் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா இறைவன் வந்து அவ்வளவு பெரிய கருணை உடையவனா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லைன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆணித்தரமா வரோம். அதுதான் இந்த சைவ சித்தாந்தம் உணர்த்துது. அதை நாடித்தான் இந்த சைவ சித்தாந்தக்காரங்க கூடாத 20 வருஷம் 25 வருஷமும் தொடர்ந்து அதை படிக்கிறாங்க. இந்த வகையில நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு பாபாஜிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமை கதியன் ஐயா, உங்களுடைய சைவ சித்தாந்த அனுபவம் மூலமாகவும் அந்த படிப்பு அனுபவம் மூலமாக அதை நன்றாக தோத்து அந்த மூன்று நிலைகளையும் மீட்டு கொடுத்தீர்கள். அந்த நிலைகளை அடைவதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்தமே, இந்த கருத்துக்கள், இந்த அறிவுத்திறன் என்பதை மிகவும் லாபகமாக சாதகர்களுடைய மனதில் இறுதியில் பூத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி, பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நமா.